அறிவோம். இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிற வகுப்பு வந்து நாரத பக்தி சூத்திரம். இப்போ வந்து ஞானம் பக்தி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நடைமுறையில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற படிநிலைகளில் படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு நம்ம வரும்போது ஞானத்துக்கு வந்துடுறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம ஏன் வந்து பஞ்சதசி பாடத்திலிருந்து திடீர்னு நாரத பக்தி சூத்திரம் போயிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா இப்போ நான் நாரத பக்தி சூத்திரம் வகுப்பு எடுப்பதாக இன்றைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள்லாம் ஒரு சின்ன டவுட் வந்திருப்பீங்க. ஏன்னா இவர் வந்து பஞ்சதசி எல்லாம் அடுத்தது மகா வாக்கிய உபதேசம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு நாரத பக்தி சூத்திரம் எடுக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பக்தி வேற கிடையாது, ஆனால் பக்தியில் இருக்கிறவங்களுக்கு ஞானம் வந்து வேறு. ஏன், என்ன காரணம்? அவங்களுக்கு இருமைகள் இருக்குது. பக்தியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஞானம் வேற, பக்தி வேற. அது பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம், இது ஈஸியாக பண்ணலாம், அது கஷ்டம், அப்படி இப்படின்னு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அது வந்து டுவாலிட்டி மைண்ட் செட்டு. அதனால் பக்தியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஞானம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா, ஒரு எட்டாத கனியா அப்படி தெரியும். ஆனால் நம்ம ஞானத்துக்குள்ளே வந்துட்டா, நீங்கள் ஞானம் வேற கிடையாது, பக்தி வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத நல்லா ஃபஸ்ட்டு உள்வாங்கிக்கணும். ஆனால் பக்தின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா இப்போ நம்ம அடுத்தது நான் சொல்ல போகிறது வந்து மகா வாக்கிய விசாரம். அது என்ன, வித்யார் என்ன சொல்ல போகிறாரு? அது வேதத்தினுடைய பிரமாண வாக்கியங்கள், அதாவது வேதம் எடுத்து சொல்ல போகுது. அதுக்கு நிகராக வேற எதுவுமே எந்த சாஸ்திரமும் கிடையாது. ஏன்னா பிரமாணம் வந்து வேதம் தான், பண்டைய ரிஷிகளினுடைய சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரம் மட்டும்தான் நமக்கு பிரமாணம். அப்போ அது வந்து என்ன சொல்லுதுன்னா, தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை நமக்கு சொல்லும்போது நம்மளால ஏற்றுக்க முடியல பார்த்தீங்களா. அப்படி ஏற்றுக்க முடியாத போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, சாஸ்திரத்தையும் சத்குருவையும் அவமதிப்பாக பண்ணுறோம். அதை புரிஞ்சிக்காம, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கடந்து போகிறோம். இப்படி தான் நிறைய பேர் வந்து இந்த பாதையில் கடந்து போகிறாங்க. கேட்பாங்க, ஆனால் நடைமுறைக்கு வரமாட்டாங்க. அப்போ இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லை. அப்போ அதனால் இப்போ ஞானத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் வந்து ஞானத்தில் நிற்க முடியல அப்படின்னா, அது அதிகாரி பேதம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இப்போ நம்ம அடுத்தது பஞ்சதசையினுடைய மகா வாக்கிய விசாரத்துக்கு போகிறோம். இப்போ வந்து நம்ம நாரத பக்தி சூத்திரம் தொடங்கலாம். இதுக்கு வந்து ஒரு தொடக்க பாடல் ஒன்று இருக்குது, அதை பாடிட்டு தொடங்குகிறேன். त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्याद्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव विद्याद्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव. இப்போ இந்த பாடல் என்ன பொருள் சொல்லுது அப்படின்னா, என்னுடைய அம்மாவும் நீதான், என்னுடைய அப்பாவும் நீதான். ஸ்வமேவ மாதா பிதா ஸ்வமேவ, என்னுடைய அம்மாவும் நீதான், என்னுடைய அப்பாவும் நீதான். ஸ்வமேவ பந்து சகா ஸ்வமேவ, நீயே என்னுடைய உறவு, நீயே என்னுடைய சுற்றம், மேலும் நீயே என்னுடைய நண்பன் கூட. சகா ஸ்வமேவ, சகான்னா நண்பன், நண்பனும் நீதான். ஸ்வமேவ வித்யா திரவிணம் ஸ்வமேவ, கற்கின்ற கல்வியும் நீதான், சேர்க்கின்ற செல்வமும் நீதான். அனைத்துமான எந்தன் ஆதி தேவனும் நீதான் அப்படின்னு இந்த பாடல் பொருள் சொல்லுது. ஏன்னா துவமேவ சர்வம், இங்கு எல்லாம் நீதான்ப்பா, மமதேவ தேவா, என்னுடைய தேவாதி தேவனும் நீதான் அப்படின்னு இங்க புகழ்ந்து ஒரு பாடல். எதை பற்றி? அந்த தேவனை பற்றி, அந்த பிரம்மனை பற்றி, அந்த பரமனை பற்றி இந்த பாடல் இவ்வாறு பொருள் சொல்லுது. இப்போ ஞானத்துல வந்த நமக்கு அந்த பரமன் யாரு, தெய்வம் யாருன்னு தெரியும். ஆனா பக்தியில் இருக்கிறவங்களுக்கு அவரவர்களுடைய தெய்வம் தெரியும். ஆதி தேவன், தெய்வம் அப்படின்னு யார் என்ன சொல்றாலும், இப்போ பக்தியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிவபக்தனுக்கு சிவன் தெரியும், பெருமாள் பக்தனுக்கு பெருமாள் தெரியும், விநாயகர் பக்தனுக்கு விநாயகர் தெரியும். காரணம் என்ன? இந்த பாடல் அவரவர்களுடைய பக்தி தேவதையை குறிப்பிடுவதாக அமைஞ்சிடும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இங்க ஒரே தெய்வம் தான் இருப்பது, ஒரே தெய்வம் தான். அது என்னங்கிறத உணர்வது தான் இந்த நாரத பக்தி சூத்திரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பாதை. அதை பார்க்க போறோம். நல்லா கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான வகுப்பு இதெல்லாம். பொதுவா மனித வாழ்க்கைக்கு வந்து அடிப்படையான தேடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யார். இப்போ ஒவ்வொருத்தரும் நான் யார் அப்படின்னு கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும். அந்த நான் யாருங்கிறது எந்த அடிப்படையில கண்டுபிடிக்கணும்? நான் இந்த உடலா, அல்லது நான் ராமசாமியா, குப்புசாமியா, கமலாவா, விமலாவா, அப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை. அதுதான் நமக்கு தெரியுமே. நான் மனுஷன்னு தெரியும், நான் ராமசாமின்னு தெரியும், விமலான்னு தெரியும், கமலான்னு தெரியும். அது அப்பா அம்மா வச்ச பேரு, எனக்கு கொடுத்துருக்கிற உருவம், மனித உருவம், அப்புறம் எனக்கு கொடுத்துருக்கிற உத்தியோகம், இதை வச்சுக்கிட்டு நான் நான் சொல்ற விஷயம் வந்து நான் யார் விசாரம் ஆகாது. அது எல்லோருக்கும் தெரிஞ்ச நான் அது. ஆனா உண்மை நான் யார் அப்படிங்கிறத மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை தேடலா அமையணும். அப்படி அமைஞ்சாதான் அவன் மனித பிறவிக்கே வந்ததனுடைய அர்த்தம் புரியும். ஏன்னா வேற எந்த ஜீவராசிகளும் நான் யாருன்னு தேடுமா? ஒரு நாய் வந்து நான் யாருன்னு கண்டுபிடிக்குமா? ஒரு பேய் வந்து நான் யாருன்னு கண்டுபிடிக்குமான்னா அவசியம் இல்லை அவங்களுக்கெல்லாம். ஆனா மனிதனாகிய நமக்கு தான் நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம இடத்துல பகுத்தறிவு இருக்கு, அதனால கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரெண்டாவது, நம்ம இடத்துல இருக்கிற பகுத்தறிவை வச்சு எது நிரந்தரம், இந்த உலகத்துல எது நிரந்தரம், எது சாஸ்வதமா இருக்கும், சத்தியமா இருக்கும் அப்படின்னு கவனிக்கணும். ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஏதாவது சத்தியமா இருக்கா? கண்ணு முன்னாடியே என்னுடைய சொந்தக்காரங்க காணாம போயிடுறாங்க, கண்ணு முன்னாடியே நம்ம பணம் பதவி எல்லாம் காணாம போயிடுது, எல்லாம் நம்ம முன்னாடி இருக்கு, ஆனா மறைஞ்சு மறைஞ்சு போகுது. ஏன்னா சாஸ்வதம் அல்ல, சத்தியம் அல்ல, நிரந்தரம் அல்ல. அப்ப எது நிரந்தரம்? அதுக்கு நம்ம இடத்துல இருக்கிற பகுத்தறிவை பயன்படுத்தி நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை பார்க்கணும். எது உண்மையிலேயே நிரந்தரமா இருக்கு, நிரந்தரமற்றது இவைகள் எல்லாம் நிரந்தரமற்றதாக இருக்கிறது என்று பகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரிமாணம்தான் மனித பிறவி. அதனால மனித பிறவியில இந்த அடிப்படை தேடல் அவசியம் என்று சொல்லுது நாரத பக்தி சூத்திரம். அப்படிப்பட்ட மனிதன் வாழுகின்ற இந்த வாழ்க்கையில எதை இன்னும் ஆழமா தேடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தம் தான். ஏன்னா நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே தேவை. நம்ம யாராவது மகிழ்ச்சியை தவிர வேற எதையாவது தேடுறோமான்னா கிடையாது. நம்முடைய உண்மையான நோக்கம் வந்து மகிழ்ச்சி தான். ஆனா அந்த மகிழ்ச்சி எதுல இருக்கு தெரியுமா? ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க, பெண் சுகத்துல மகிழ்ச்சி இருக்கு அப்படின்ட்டு மனைவியை தேடுறாங்க. ஒருத்தர் பொன் சுகத்துல மகிழ்ச்சி இருக்கு அப்படின்ட்டு பொண்ணை தேடுறாங்க. அப்ப இந்த மகிழ்ச்சி வந்து பெண்ணாசை, மண்ணாசை, பொண்ணு ஆசையில போய் மாட்டுது இல்லையா? ஏன்னா நம்முடைய மைண்ட் என்னன்னா, மகிழ்ச்சி அப்படின்னா ஒரு பெண் அனுபவிக்கிறதுனால இருக்கு, அல்லது மகிழ்ச்சின்னா ஒரு பொண்ணு அனுபவிக்கிறதுனால, பொண்ணு ஆபரணங்கள் இருக்கு இல்லையா, நகைகளை போட்டு பார்க்கறதுனால மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்குது மனசு. இல்லைனா மண்ணாசை, பெரிய அரண்மனை பங்களா இப்படி கட்டிக்கிட்டு வாழணும் அப்படிங்கிற மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசை, இந்த மூன்று ஆசைகள்ல ஆனந்தத்தை தேடுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மனித வாழ்க்கையினுடைய தேடல் இதுவா? இது கிடையாது. நான் யார், எது நிரந்தரம், நித்திய அனித்திய வஸ்து விவேகமோ, இதை அடையக்கூடிய நான் யார் அப்படிங்கிறதையும் நமக்குள்ள தேடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த கேள்விக்கான பதில் இருக்கு இல்லையா, அது வந்து ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரம் கொடுக்குது, யோக சூத்திரம் கொடுக்குது, தர்க்க சாஸ்திரம் கொடுக்குது, எல்லாமே கொடுத்துருக்கு. ஆனாலும் இதை எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான் அதை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த மெச்சூரிட்டியும் எப்படி வரும் அப்படின்னா, அது மனசு அப்டேட் ஆகுறதுல தான் இருக்கு. அதனால இங்கே வந்து மனசு பக்குவம் அடையணும் அப்படின்னா அதுக்கு பக்தி தேவைப்படுது. மனசு பக்குவம் அடைகிறது ஏன் வந்து பக்தி தேவைப்படுது அப்படின்னா, இப்போ பக்தி மட்டும்தான் நேரடியாக நம்முடைய இருதயத்தை தொடுகின்ற ஒரு உண்மை நிலை. அதாவது பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உண்மையா நம்ம வந்து பக்தி பக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. இப்போ இந்த பக்திங்கிறதுக்கே நிறைய பேருக்கு டெஃபினேஷன் தெரியல, பக்தினா என்னன்னு நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா பக்தின்னா நிறைய பேர் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆண்டான் அடிமை அப்படிங்கிற மாதிரி பக்தியை கொண்டு போய் மாட்ட வச்சுக்கிட்டாங்க. ஆண்டான் அடிமைன்னா என்ன, ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான், எனக்கு மேலே பெரிய கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், நான் அவனுக்கு அடிமை, கடவுள் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு தாசன் அப்படிங்கிற மாதிரி பக்தியை மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, பக்தியை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு ஆண்டான் அடிமை வாழ்க்கையில் கடவுளை வந்து தலைவனாகவும் தன்னை வந்து தொண்டனாகவும் மாற்றிக்கொண்டு இப்படியே பக்தி செய்யறது, இதுதான் பக்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இங்க வந்து மிகப்பெரிய ரிஷி நாரதர் வந்து பக்திக்கே ஒரு இலக்கணம். ஏன்னா இப்ப நாமெல்லாம் பக்தி செய்யறோம், நமக்கு வேறாக இருக்கிற கடவுளை நம்ம பக்தி செய்யறோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பெருமாள் பக்தனாக இருந்தா சதா பெருமாளை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா, நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே இருப்பீங்களா, சும்மா காரியமாகும் போது நாராயணா பார்த்துன்னு கொஞ்சம் கவனிப்பா அப்படின்னு சொல்லுவீங்க, காரியம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வேற எதில் ஆர்வம் இருக்கோ அதில் போயிடுவீங்க, அவ்வளோதான பக்தி. ஆனால் சதா நாராயணா நாராயணா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காருல்ல, அவர் யார், அவர் தான் நாரதர். இப்போ நாரதருடைய பக்திக்கு ஈக்குவலாக யாரும் பக்தி செலுத்த முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பக்திமான் நாரதர். அவரு தான் இந்த நாரத பக்தி சூத்திரத்தை கொடுக்குறாருன்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இந்த பக்திக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ரிஷி நாரத மகரிஷி நமக்கு பக்தியை போதிக்கிறாருன்னா, அது எப்படிப்பட்ட பக்தி, அதுதான் உண்மையான பக்தி. அந்த பக்தி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பக்தியினுடைய உண்மை நிலை நமக்கு தெளிவாகும் போது ஞானம்ங்கிறது என்னன்னு புரிய வரும். ஏன்னா நம்ம ஞானமுக்கும் பக்திக்கும் வித்தியாசம் தெரியாம இரண்டையும் பாகுபடுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் மாற்றம் செய்யணுங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம நாரத பக்தி சூத்திரம் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு விஷயம் என்ன இங்கே நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்தின்னா அதுக்கு உண்மையான பொருள் என்ன தெரியுமா, அன்புன்னு பேர், ட்ரூ லவ். அதை வந்து சான்ஸ்கிரிட்ல பிரேமைன்னு சொல்லுவோம், பிரேமை. அந்த பிரேமை மட்டும்தான் இங்கே அன்பு பக்தின்னு பேர். நாம் அந்த பக்திங்கிற வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அன்புக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் தெரியல நமக்கு. நம்ம பக்தின்னா என்ன நினச்சிக்கிட்டோம்னா, கடவுள் காலடியில் கிடந்தா அது பக்தின்னு நினச்சிக்கிட்டோம். கடவுள் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு கீழே கிடக்கிறதுனால அடிமை தான் ஆகுமே தவிர அது எப்படி அன்பாகும். இப்போ கணவனுக்கு மனைவி வந்து அன்பு செலுத்துறா, கணவன் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு அடிமையாக வாழ்ந்தால் அதை அன்பாகுமா, அல்லது மனைவியை வந்து கணவன் அன்பு செலுத்துறான், மனைவி காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது அன்பாகுமா? அப்போ அன்பு வேற பக்தி வேற அப்படின்னு பிரித்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அஜ்ஞானம்னு பேர். அஜ்ஞானம்னா என்னென்னா அறியாமை அப்படின்னு பேர். அதாவது அறியாமையினால நம்ம வந்து பக்தி வேற அன்பு வேற அப்படின்னு பிரித்து பார்த்துக்கிட்டு அதை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து ஏதோ நான் இந்த பாடம் எடுக்கிறதுனால இப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. திருமூலரே சொல்கிறாரு, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பு வேற சிவம் வேறேன்ட்டு தனித்தனியாக ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க யாரு, அஜ்ஞானிகள், அறிவில்லாதவர்கள் அப்படின்ட்டு திருமந்திரமே சொல்லும். ஏதோ நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்போ நல்லா இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அன்பு அப்படிங்கிறது வந்து பக்தி, பக்திங்கிறது தான் அன்பு. இது ரெண்டு பிரித்து பார்க்கவே கூடாது, அதை மனசில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அந்த அன்பு தான் சிவமாக இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியல. அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு திருமந்திரம் பாடுதுன்னா புரிஞ்சுக்குங்க. அன்பே சிவமாய் அமர்ந்திருக்குது. அப்போ சிவம்னா என்ன, அதுதான் ஆத்மா பிரம்மம். அப்போ அன்பு தான் இங்கே பிரம்மமாக உட்காந்துருக்கு, அன்பு தான் இங்கே சிவமாக உட்காந்துருக்கு. அது தெரியல நிறைய பேருக்கு. ஆனால் நீங்கள் பக்தினா ஏதோ காலடியில் கிடக்கிறது, கடவுள் கட்டி பிடிச்சிக்கிறது, கடவுள்கிட்ட போய் அது இது கேட்கறது, அதுதான் பக்தி அப்படின்னு நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இங்க அன்பை புரிந்து கொண்டவன் அன்பு வேறல்ல, சிவம் வேறல்ல. அப்ப நானே அது அப்படிங்கிற அந்த அத்வைதத்துக்கு வந்தே ஆகணும், அதுதான் இங்க பக்தி. ஆனா ஒரு பக்தனுக்கு இது தெரியாது, ஆனா ஒரு ஞானிக்கு இது தெரியணும் இல்லையா. ஆனா ஞான பாதையில வர்றவங்களுக்கு கூட இது தெரியலங்கிறதுனாலதான் இந்த இடத்துல நான் இதை தொட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு ஞான பாதையில மகா வாக்கிய விசாரத்துல கொண்டு போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்ப பக்தி அப்படிங்கிறது ஒரு செயல் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, பக்தின்னா ஏதோ பூஜை பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மிகப்பெரிய மிஸ்டேக், நல்லா புரிஞ்சுக்கங்க. பக்தி என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு வழிபாடு அல்ல. அது புரிஞ்சுங்க, பக்தி என்பது ஒரு வழிபாடு அல்ல. ஏன் வழிபாடு அல்ல? பக்தின்னா அன்பு. இப்ப மனைவி கிட்ட அன்பு செலுத்துறது வழிபாடு ஆயிடுமா? இப்ப ஒரு கணவன் வந்து மனைவியின் இடத்துல அன்பு செலுத்துறான், அல்லது ஒரு குழந்தையின் இடத்துல அன்பு செலுத்துறான், அந்த அன்பு வந்து வழிபாடா மாறுமா? வழிபாடு கிடையாது. வழிபாடு வேற, அன்பு வேற, வித்தியாசம் தெரியல. ஆகவே பக்தி என்பது ஒரு செயல் அல்ல, பக்தி என்பது ஒரு வழிபாடு அல்ல, பக்தி என்பது ஒரு மத அடையாளம் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்தின்னா ஏதோ நான் பட்டையும் கொட்டையும் போட்டாதான் பக்திமான், பட்டையும் கொட்டையும் போடலைன்னா பக்திமான் அல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறதா? இப்ப நான் வந்து என் மனைவி மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், அப்ப மனைவிக்கு பிடிச்சமான இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அவன் மேல அன்பா இருக்கிறேன்னு அர்த்தமா? அதாவது நான் மனைவிக்கு அபிமான ஆளாக நான் காட்டிக்கணும், அப்போ என்ன பண்ணலாம்? மனைவி மாதிரியே நான் சாரீ கட்டிக்கலாமா? மனைவி மாதிரியே நான் ஜாக்கெட் போட்டுக்கலாமா? முடியாது. ஏன்னா அன்புங்கிறது உருவகப்படுத்தி காட்ட முடியாதது, அது உள்ளத்தில் மலரக்கூடியது. நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக நம்ம பட்டையும் கொட்டையும் போட்டுட்டா அன்பாயிடுமா? அது பக்தி ஆயிடுமா? அப்படி ஆகாது. ஏன்னா நிறைய பேர் பக்தின்னா ஏதோ வேஷம் போட்டால் பக்தி, வெளி வேஷம் போட்டால் பக்தி, நம்ம வந்து பக்திமான் மாதிரி காட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இல்லையா. அந்த மைண்ட் செட்டெல்லாம் உடைக்குது இந்த நாரத பக்தி சூத்திரம். அதனால முதல்ல நம்ம நாரத பக்தி சூத்திரத்தை படிச்சுட்டு அப்புறம் அத்வைதத்துக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் டாபிக் மாற்றி இருக்கிறேன். அப்போ பக்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளத்தின் இயல்பான அன்பு, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இயல்பு, உங்களுடைய சுபாவம் அது, உங்களுடைய சொரூபம் அது, இயல்பான அன்பு. அந்த அன்பு அதிகரிக்கிற இடத்துல அகங்காரம் இருக்காது, அங்க அகங்காரம் தானாகவே கரைந்து விடும். ஏன்னா பக்தி அன்பு என்பது பரமனுடன் இருக்கின்ற இணை பிரியாத உறவு. அதாவது அந்த உண்மையான அன்புங்கிறது நம்ம யாரிடத்தில் வைக்கிறோம் அப்படின்னா, நம்மிடத்துல வைக்கிறோம், ஆனா அது நமக்கு தெரியல. நான் வேறு, என்னுடைய மனைவி வேறு, நான் வேறு, என்னுடைய குழந்தை வேறு அப்படின்ட்டு இருமைகள்ல பார்க்குறோம் ஒரு ஸ்டேஜில். ஆனால் ஒரு சர்டன் ஸ்டேஜில் அதை கடந்து நம்ம போகிறதையும் பார்க்குறோம். ஒரு லெவலில் பாருங்களேன், நம்ம ரொம்ப அவங்களோட ஒன்றும்போது இங்கே நான் வேறு, மனைவி வேறு, நான் வேறு, கணவன் வேறுங்கிற உறவு கடந்து நம்ம நிற்கிற இடமெல்லாம் நம்ம நிறைய அனுபவப்பட்டிருப்போம். அப்போ அங்கே நானும் அவரும் ஒன்று தாங்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம். குழந்தையும் அப்படி தான், தாய் சேய் உறவும் அப்படி தான், ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தை வேறு, அம்மா வேறுன்ட்டு யாரும் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தை தான் மெச்சூரிட்டி அடைகிற வரைக்கும் அம்மாவுடைய குழந்தை, அம்மா தான் அந்த குழந்தையாவே இருக்கிற, குழந்தை தான் அம்மாவே இருக்குது, பிரிக்கவே முடியாது. அதுக்கு பசிச்சு அம்மா கரெக்டாக போய் பால் கொடுப்பா, அதை அழுதா தொட்டில் போட்டு ஆட்டுவா. அப்போ அங்கே அன்பு பாருங்களேன், பிரிக்க முடியாத உறவு, இணை பிரிக்க முடியாத ஒரு உறவு தான் இங்கே அன்பு பக்தி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தான் நம்ம ஏக்கம் என்று சொல்கிறோம். ஒரே விஷயம் அதுதான் அத்வைதம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வைக்கிறதுக்காக இந்த அத்வைத வேதாந்த பாடங்களை பல மணிக்கணக்கா வருஷ கணக்கா எடுத்துட்டு இருக்கோம். ஆனாலும் அத்வைதம் ஏன் வந்து எல்லாராலும் ஏற்கப்பட முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நல்லா உள்வாங்கிக்குங்க. மனித மனதினுடைய இயல்பு என்ன அப்படின்னா, அது அத்வைதத்துக்கு எதிரானது கிடையாது மனித மனசு, ஆனா அது அத்வைதத்துக்கு தயாராக இல்லாததுதான் காரணம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மனசுக்கு வந்து எல்லாம் ஒன்று அப்படிங்கறத ஏத்துக்காது, அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. அது ஏற்றுக்கும் அவ்வளோ சீக்கிரம் மனசால முடியாது. ஏன்னா மனம் வந்து எப்பயுமே இருமைகள் இருக்கிறதுனால, நான் வேறு அது வேறுன்னு பிரித்து பார்க்குற அந்த டுவாலிட்டிக்குள்ளேயே பக்குவப்பட்டு பழகிட்டதுனால, திடீர்னு போய் நானும் அதுவும் வேற வேற கிடையாது ஒன்று தான் அப்படின்னு சொல்லணும்னா சொல்லாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனாதி வாசனைகள் சாஸ்திரம் சொல்லுது. அனாதி வாசனைகள் என்ன? அனாதி வாசனைகள் பல ஜென்மங்களா மனசு என்ன மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே வருதோ அதைத்தான் நடைமுறைப்படுத்தும். இப்போ பல ஜென்மங்களாக நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, நமக்கு வேறாக எதையோ ஒன்றை தேடிக்கிட்டே இருந்திருப்போம். ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எடுத்த அத்தனை உடம்புமே உணவுக்காக அலையிறதும், மற்ற விஷயங்களுக்காக தேடுறதும், சுகம் புணர்ச்சி இப்படியே வெளி விஷயங்களில் நாட்டம் வைத்து தான் பல உடம்புகளை எடுத்து எடுத்து நம்ம வந்து வந்து போனோம். அப்போ நம்முடைய சம்ஸ்காரம் வாசனைகள் எல்லாம் தனக்கு வேறாக ஒன்றை தேடுகின்ற ஆழமான விஷயத்துல சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தேடும் விஷயத்தை வந்து வெளியே பார்த்தே பழகிய மனசு வந்து உள்ள பார்க்காது, அவ்வளவு சீக்கிரம் உள்ள பார்க்காது, பார்க்கவும் விடாது. அது வந்து அனாதி வாசனைகளும் இருக்கு, அதாவது முற்பிறவி வாசனைகளும் நம்ம இடத்துல தொடருது. இப்பிறவி வாசனைகள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த சின்ன குழந்தைக்கு வந்து இதுதான் விநாயகர், இதுதான் முருகன், இதுதான் சிவம் அப்படின்னு சொல்லி நீங்க இந்து மதத்துல சில கடவுள்களை காட்டி கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கடவுளை அந்த குழந்தை மனசுல பதிய வச்சிடுச்சுன்னா, அந்த குழந்தை ஒரு 25 வயசு வாலிபன் ஆகும்போது அந்த பையன்கிட்ட போய் சிவபெருமானோ விநாயகர்லாம் கிடையாதுப்பா, அல்லாதான் கடவுள், இனிமேல் கடவுளை வந்து உருவத்துல கும்பிடாத, நீ இனிமேல் முருகன் விநாயகன் கும்பிடாத, அல்லாவை கும்பிட்டுக்குன்னு சொன்னா அந்த பையன் கேட்பானா, என்னம்மா பைத்தியம் கீத்தியும் பிடிச்சிக்கிச்சா, நல்லா தான் இருந்தேன், அப்பெல்லாம் எனக்கு வந்து சிவபெருமான் தான் கடவுள், விநாயகர் தான் கடவுள்னு சொல்லிட்டு, இப்ப என்னம்மா அல்லா தான் கடவுள்ங்கிற, நல்லா தான் இருந்தேன், மென்டல் ஆயிட்டியாம்பா. ஏன்னா இந்த 27 ஆண்டுகள் வாசனை அவனை விட்டு நீங்காது. அப்ப நீங்க அவனை மாத்த முடியாது, அவ்வளவு சீக்கிரம் அல்லாதான் கடவுள் என்று அவன் மனம் ஏற்றிருக்காது. ஒண்ணு, அதே மாதிரி இஸ்லாம் மதத்துல உருவமற்ற கடவுள் தான் அல்லா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சின்ன வயசுல இருந்தே பக்குவப்படுத்தி, ஒரு 25 வயது வாலிபனான பிறகு அந்த பையனை, ஏன்ப்பா கடவுள்னா என்னப்பா உருவமே இல்லை, அதெல்லாம் கடவுளா, அதுக்கு என்ன கை இருக்கா கால் இருக்கா ஒண்ணுமே கிடையாது, அது எப்படி நீ வழிபாடு பண்ணுவேன், பாரு எங்க சிவபெருமான் பாரு, ஜடாமுடி வச்சுக்கிட்டு பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு நெற்றிக்கண் வேற வச்சிருக்காரு, சைட்ல பிறை வேற வச்சிருக்காரு, கையில சூளாயுதம், எவ்வளவு கம்பீரமா வராரு பாரு, இவரை கும்பிடேன் அப்படின்னு சொன்னா அந்த இஸ்லாம் மதக்காரன் கேட்பானா, கேட்க மாட்டான். அப்ப எதுக்காக இந்த இடத்துல இதை சொல்றேன்னா, வாசனைகள் வந்து நீங்காது, மனதில் இருந்து நீங்காது. அப்ப இப்ப உங்களுக்கு ஏன் வந்து அத்வைதம் ஏத்துக்க முடியல அப்படின்னா, உங்களுடைய வாசனை உங்களால பொறுமைத்தன்மைக்குள்ள வர ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நான் வெளியே தானே கடவுளை கும்பிட்டு இருந்தேன், இப்ப என்ன ஒருத்தர் நானே கடவுள்னு சொல்றாரு, இது எப்படிங்க ஏத்துக்க முடியும், நானே கடவுள்ங்கிறத நான் சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு அது எப்படிங்க ஏத்துக்க முடியும்னு உங்க மனசு கேக்குது. நான் என்ன சொல்றேன், இதை நான் சொல்லலீங்க, பண்டைய ரிஷிகள் சொல்றாங்க, சனாதன தர்மம் சொல்லுது, நம்முடைய வேத சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, அது யாரோ எழுதி வச்சிருப்பாங்க பொழுது போலன்னா, அது நீங்க சொல்லி நான் கேட்கணுமா, எனக்கு வேற சிவபெருமான் தான் கடவுள், எனக்கு வேற பெருமாள் தான் கடவுள் அப்படின்னு மனசு வந்து என்ன சொல்லும்னா, இதை ஏத்துக்காது. அப்போ நான் வேறு கடவுள் வேறு அப்படிங்கிற அந்த இருமை நிலை வந்து அனாதி வாசனைகளாக இருப்பதனால தான் நம்மளால வந்து இந்த அத்வைத பாடத்துக்குள்ள நிறைய பேரை கொண்டு வர முடியல. அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், இந்த அத்வைத வகுப்புகள் மட்டும் ஒருவருடைய மனதை உடைத்து விட முடியுமான்னா முடியாது. ஏன்னா அது வாசனை நீங்காம போகவே போகாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அத்வைதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ புதிய அறிவு கொடுக்குற விஷயம் அல்ல, அது பழைய தவறான அடையாளத்தை நீக்குவதுன்னு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம என்னமோ உங்களுக்கு புதுசா ஒரு அறிவை கொடுத்துட போறோம், வாங்க வாங்க கத்துக்குங்கன்னு சொல்லல, நீங்க தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை மாத்திக்கிங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் அத்வைதத்துக்குள்ள வர சொல்றோம். இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது விஷயம், அந்த நீக்கத்திற்கு மனம் ஒப்புதல் கொடுக்காது. மனசுக்கிட்ட வந்து நீங்க ஒரு விஷயத்தை நீக்கிடு, அங்க ஒன்றுமே கிடையாது, இருப்பு மாத்திரமே இருக்குதுன்னா ஏத்துக்கவே ஏத்துக்காது. ஏன்னா மனதுக்கு வந்து இழப்பு வந்து ஒப்புக்கொள்ள முடியாத விஷயம். இப்ப மனதுக்கு ஏன் இழப்பு ஒப்புக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, இப்ப நம்ம எல்லாருக்கும் பாடி இருக்கு, நீங்களும் நானும் எல்லாம் உடம்புல தான் உட்காந்துருக்கோம். இப்ப இந்த உடம்பு கொஞ்சம் நேரத்துல போயிட்டு போகுதுன்னு சொன்னா நம்ம ஒத்துக்கோமா, என்ன போயிட போதா, நான் சாக போறேனா, ஐயோயோ அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுவோம். ஏன் அப்படின்னா, இந்த உடம்பு தான் நான்ங்கிற அபிமானத்துல நம்ம இருக்கிறவங்க கிட்ட போய் இந்த உடம்பு போக போகுது, இந்த உடம்பு சாக போகுது, அதனால நீ வேற உடம்பு வேற, போனா போயிட்டு போகுது, இந்த உடம்பு தானே, நீ உடம்பு கிடையாதுல்ல அப்படின்னு சொன்னோம்னா, என்னங்க பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா நான் இந்த உடம்புல தானே புழங்கிட்டு இருந்தேன், இந்த உடம்பு வச்சுதானே நான் லட்டு சாப்பிட்டேன், ஜிலேபி சாப்பிட்டேன், எல்லா அனுபவமும் பெற்றேன், இப்ப இந்த உடம்பு நான் இல்லைன்னு சொல்றீங்க, ரெண்டாவது இந்த உடம்பு போக போகுதுன்னு சொல்றீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டு அழ ஆரம்பிச்சிருவோம். அப்ப மரணம் என்பதை நம்ம யாராவது ஒருத்தராவது ஏத்துக்கிறோமா, ஏத்துக்கவே மாட்டோம். ஏன்னா பயம், உடம்பு போறதை நம்ம விரும்ப மாட்டோம். காரணம் என்ன, உடம்பு மேல இருக்கிற அபிமானம், அந்த உடம்பு தான் நானுங்கிற பற்று. அப்போ ஆற்றால் இந்த உடம்பே நம்மளால விட முடியலங்கும் போது நம்ம எப்படி இந்த உலகத்தை விட முடியும், விட முடியாது. அதனாலதான் அத்வைதம் வந்து ஃபெயிலியர் ஆகுது, எல்லார்கிட்டையும் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்னா, பேஸ்மெண்ட் இல்லாததான் காரணம். கட்டடம் மட்டும் எழுப்பிக்கிட்டு கீழே அஸ்திவாரம் போடாம விட்டுட்டோம்னா இப்படி எல்லாம் வந்துடும். ஏன் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் எல்லாரையும் சொல்லல. இப்ப இந்த அத்வைத வேதாந்த பாடத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிற எல்லாரையும் நான் சொல்லல. நிறைய பேர் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்ல அருமையா இருக்கிறவங்க இருக்கீங்க, ஆனா நிறைய பேர் இடையில வந்து பூந்தவங்களுக்கு இது புரியல. அவங்களுக்கு திருத்தம் பண்றதுக்காகத்தான் நம்ம இப்ப நாரத பக்தி சூத்திரத்துல புரிய வைக்கிறோம். அப்ப இங்க மனம் வந்து தனக்கு ஒரு இழப்பு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா ஆத்ம ஞானம் மனதிற்கு இன்பம் தரவே தராது. ஏன் இன்பம் தரவே தராதுன்னா, இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேறாக லட்டு இருக்குது. அப்ப நீங்க லட்டை சாப்பிட்டா இன்பம் தருது. அந்த லட்டுனுடைய சுவை, அந்த லட்டுனுடைய மனம், அதனுடைய திடம் குணம் அருமையா இருக்கு. எப்படி காஃபிக்கு விளம்பரம் பண்றான், மனம் திடம் குணம், ஆஹா பேஸ் பேஸ் அப்படின்ட்டு ஒரு காஃபி விளம்பரம் வரும். குண்டு கல்யாணம் தான் அப்பெல்லாம் நடிப்பான். நர்சஸ் காபி வாங்கி அருந்துங்கள் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, அந்த நர்சஸ் காபியை வாங்கி நீங்க குடிச்சிங்கன்னா ஆஹா பேஸ் பேஸ்ன்னு சொல்ற அளவுக்கு நாக்கில் ஒரு டேஸ்ட்டு, அதனுடைய ஸ்மெல்லு, அவ்வளோ ஒரு ஆனந்த அனுபவத்தை அந்த காஃபி கொடுக்குது. ஆனால் அந்த காஃபி தான் நீங்களே அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டேஸ்ட் தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து காஃபி வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனால் அந்த காஃபி தான் நீங்கள் அப்படின்னா அந்த காஃபிக்கு காஃபினுடைய டேஸ்ட் தெரியுமா? தெரியவே தெரியாது. சர்க்கரைக்கு சர்க்கரையுடைய டேஸ்ட் தெரியுமா? தெரியவே தெரியாது. லட்டுக்கு லட்டுனுடைய டேஸ்ட் தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்போ பிரம்மத்துக்கு பிரம்மத்தினுடைய டேஸ்ட் தெரியுமா? தெரியவே தெரியாது. இதுதான் பிரச்சனை. அப்போ தனக்கே தனக்கான டேஸ்ட் தெரியலன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை மைண்டுக்கு. மைண்டுக்கு எப்பயுமே தனக்கு வேற ஏதாவது ஒன்று பிடிச்சா தான் இன்ட்ரெஸ்ட். அதுதான் அட்ராக்ஷன், அதுதான் ஈர்க்குது மைண்டை. அப்போ இங்கே என்னன்னா, ஆத்ம ஞானம் இங்கே எல்லாத்தையும் விட்டு விடு நீ தான் அதுன்னு சொல்லுது இல்லையா, அதனால மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போ மனசுக்கு என்னங்க கொடுக்கலாம்? நம்முடைய ரிஷிகள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. அதனால அழகாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல பக்தியில் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடு. என்னென்ன வேணும்ப்பா? நீ வந்து சிவபெருமான் பக்தனா, வா தேவாரம் படி, திருவாசகம் படி. நீ வந்து பெருமாள் பக்தனா, வாப்பா 4000 திவ்ய பிரபந்தம் படி, அருமையாக இருக்கும். 4000 திவ்ய பிரபந்தம் வந்து நாராயணனுடைய மகிமைகளை அற்புதமாக பேசும், படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுப்பாங்க. சிவபக்தர்களுக்கு வந்து தேவாரம் திருவாசகம் கொடுப்பாங்க. அம்பாள் பக்தர்களுக்கு சௌந்தரிய லகரி போன்ற நூல்கள் கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குது. இப்போ தேவாரம் படித்த உடனே ஒரு சிவபக்தனுக்கு அப்படியே புலங்காங்கிதான் அடைகிறான். திருவாசகம் படித்த உடனே அப்படியே கண்ணிலிருந்து தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, மனசு அப்படியே உருகுது. திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. அப்போ என்ன காரணம், மனசு அப்படியே உருகும். திருவாசகம் படிச்சிங்கன்னா அப்படியே மனசு உருகும். ஆனா இங்க அத்வைதம் என்ன சொல்லுது, ஒன்றும் உருகிறதுக்கே ஒன்றும் இல்லைப்பா, நீ மட்டும்தான் இருக்கிற அப்படின்னு சொன்னா என்னங்க, நான் உருகணும் இல்லைங்க? இது போய் நானே அதுன்னு சொன்னா எப்படிங்க? எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லைங்களே, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைங்களே. ஆஹா பேஸ் பேஸ்ன்னு சொல்லணும், நான் சுவையை ரசிச்சு ருசிச்சு பார்க்கணும். நீங்களே அந்த நான் தான் அதுன்னு சொன்னா என்னால ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். அப்ப ஏன் இந்த ப்ராப்ளம்? அதுக்கு தான் இங்க பக்தி என்ன சொல்லுதுன்னா, பக்தி என்பது மனதின் ரசம். நல்லா உள்வாங்கிக்கங்க, பக்தி என்பது மனதின் ரசம். மனதின் ரசம்னா எமோஷனல் பாயிண்ட், எமோஷனல் பாயிண்ட். பக்தி அன்பு என்பது ஒரு எமோஷனல் பாயிண்ட். அப்ப எமோஷனல் பாயிண்ட்டை தான் மைண்டு விரும்பும். நீங்க எமோஷனல் இல்லைன்னா மைண்டு விரும்பாது. அன்பே வந்து எதன் அடிப்படையில் இருக்குன்னா எமோஷனல்ல தான் இருக்கு. அப்போ இங்கே மனதின் ரசம்ங்கிறது தமிழ் வார்த்தை, சான்ஸ்கிரிட் வேர்டு. ஆனால் இங்கிலீஷில் சொன்னால் ஈஸியாக புரியும், எமோஷனல் அப்படின்னா புரிஞ்சுக்குவீங்க. அப்போ நமக்கு அதில் ஒரு பிடிப்பு, ஒரு ரசம் இருக்குது, அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அதுதான் இங்கே மைண்டு வந்து விரும்புது. அதுதான் இங்கே அன்பு பக்தி. அப்போ துவைதம் என்ன பண்ணுதுங்க? அப்போ எனக்கு வேற என்னுடைய மனைவியை நான் ரசிக்கிறேன், என் மனைவியை நான் ருசிக்கிறேன். எனக்கு வேற நான் காஃபியை ரசிக்கிறேன், காஃபியை ருசிக்கிறேன். அப்போ எனக்கு அதில் என்ன இருக்குது? ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பு தான் எனக்கு எமோஷனல் பாயிண்ட்டையே உண்டு பண்ணுது. அது எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது இல்லையா? அப்போ என்கிட்ட ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கணுங்க, ஏதாவது ஒரு செயல் இருக்கணும். அப்போ தான் நான் என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு எதுவுமே இல்லை நீ தான் அதுன்னு சொன்னால் எந்த என்ஜாய்மெண்ட்டும் இல்லாமல் நானே அதுவாக இருக்கிறேன்னா ஒரு ஜடம் மாதிரி இல்லைங்க இருக்கும். ஒன்றும் இல்லாமல் ஒரு வெற்றிடமாலாம் தெரியுது, ஒரு சூன்யம் தானே அதை சொல்றாங்க, அப்படித்தானே கடைசியில் ஆயிடுது. இப்ப நீங்க வந்து அத்வைதம் அத்வைதம் சொல்லிட்டு இருப்பது இருப்பு மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமே, அதுவே நீ நீயே அது அப்படின்னு சொல்றீங்க. அங்க என்ன ஒண்ணுமே இல்லை, அது அதுவா இருக்குது, நான் நானா இருக்கிறேன், ஒரு சேஞ்சும் இல்லை, ஒரு டேஸ்டும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. என்னங்க அது ஒரு டேஸ்ட், அது ஒரு இன்ட்ரெஸ்டா, அது ஒரு இதா? அதெல்லாம் வேண்டாங்க. எனக்கு எமோஷனல் பாயிண்ட் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். ஆனா அத்வைதம் என்ன சொல்லுது? நிசப்தம், அமைதி தான் கடவுளுங்குது. என்னங்க அமைதியா எவ்வளவு நேரங்க இருக்க முடியும்? முடியாதுங்க. செயல் இல்லாமைதான் நீங்க அத்வைதம்ங்குது. என்னங்க வேலை செய்யாம இருக்கிறதா, சும்மா இருக்கிறதா, சும்மா இருவா, என்னங்க சொல்றீங்க, சும்மா இருக்க முடியுமா? நோ சான்ஸ். அப்புறம் நீ தனித்தன்மைங்கிற விஷயத்தை விட்டுடு. நீ ராமசாமியும் கிடையாது, குப்புசாமியும் கிடையாது, நீ கலெக்டரும் கிடையாது, டாக்டரும் கிடையாது. என்ன சொல்றீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கலெக்டருக்கு படிச்சேன், என்ன கலெக்டர் கிடையாதுங்கிறீங்க? நான் எவ்வளவு செலவு பண்ணி டாக்டருக்கு படிச்சேன், என்ன டாக்டர் கிடையாதுங்கிறீங்க? அப்ப நான் யாருங்க? நீ தான் பிரம்மம். பிரம்மம்னா எதுங்க? அறிவு, ஆத்மா. எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஆத்மா அறிவுன்னு நான் சொல்லிட்டே வாழ்க்கையை ஓட்டுறதா? நோ சான்ஸ் அப்படிங்குது மைண்டு. ஏன்னா அதான மைண்டுடைய பிளே. இப்போ பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசத்தை நான் புரிய வைக்கிறேன். பக்தினா என்னங்க? ஒரு மனதில் ஒரு எமோஷனல் பாயிண்ட்டை டச் பண்ணுது. திருவாசகம் படித்தவுடனே உருகுது, தேவாரம் படித்தவுடனே மயங்குது, சௌந்தரிய லகரி படித்த உடனே அப்படியே ஆஹா ஓகோங்குது, நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படித்த உடனே அப்படியே வைகுண்டத்துக்கே போயிடுது. அப்போ அதனுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இதில் இல்லை. எதில்? இந்த அத்வைதத்தில். ஏன்னா அத்வைதம் நிசப்தமாக இரு, அமைதி தான் பிரம்மங்குது, செயல் இல்லாமை தான் சும்மா இருங்குது, தனித்தன்மை கிடையாது, இங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது, நீங்கிற ஒருத்தன் கிடையாது, நானுங்கிற ஒருத்தன் கிடையாது, அதை இதை பிடிச்சிக்காத அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுல என்னங்க கிடைக்கும்? அத்வைதத்துல என்னங்க கிடைக்கும்? நீ ஏன் எல்லாம்னு சொல்லுது? தத்துவமசி, மகா வாக்கியம். இதை சொன்ன உடனே வேற வேலை கிடையாது, தத்துவமசி தத்துவமசின்ட்டு இருந்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு வேதத்திலிருந்து வேற பிரமாணம் வேற எடுத்துக்கிறான், வெட்டி வேலை இது அப்படின்ட்டு நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க. உண்மைதான். ஏன்னா இது ப்ராக்டிக்கலாகவே நம்ம மனிதர்களுடைய மெஜாரிட்டியை பார்க்கணும்ல. இப்போ 10 பேர் மட்டும் இந்த அத்வைதத்தில் நானே பிரம்மம்னு ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக அது முக்கியமான பாடமா? 10,000 பேர் வந்து எனக்கு இது பிடிக்கல, நான் தேவாரம் தான் படிப்பேன், திருவாசகம் தான் படிப்பேங்கிறது முக்கியமான பாடமா? நடைமுறையில் பாருங்களேன், தேவாரம் திருவாசகம் படிக்கிற 10,000 பேர் தான் கூட்டமாக இருக்கிறாங்க. அங்கே தான் கூட்டம் களை கட்டுது, கோயில் கோயிலாக கூட்டம் அலை மோதுது. இங்கே தனியாக நீங்கள் நானும் உட்காந்துட்டு நானே பிரம்மம் நீயே பிரம்மம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா என்னங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஒன்றுமே கிடையாது, சுவாரஸ்யமே இல்லை. அப்ப இங்க எல்லாம் நீ ஏன்னு சொன்னா மனசுக்கு ஏத்துக்கவே முடியாது, மனதிற்கு மிகப்பெரிய கடினம், மேலும் மனதிற்கு பயம் வந்து விடுகிறது. நானே பிரம்மம் என்று சொல்வது மகிழ்ச்சி போல தோன்றினாலும் மனம் உள்ளே பயப்படுகிறது. ஏன் பயப்படுது அப்படின்னா, நான் மறைந்து போய்விடுவேனா, என் பக்தி போய்விடுமா, என் அனுபவங்கள் எல்லாம் அர்த்தமற்றதா, நான் கற்ற கல்வி எல்லாம் வீணாகி விட்டதா, நான் மருத்துவத்துக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணி மருத்துவம் படிச்சு மருத்துவ பட்டம் வாங்கியிருக்கிறேன், சும்மா இருங்குது, என்னையா சொல்ல வரீங்க, புரியல. அப்புறம் ரெண்டாவது, நான் இப்படிப்பட்டவன், இன்னார் இந்த ஜாதிக்காரன், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி நான் உலகத்துல ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கேன், என் ஜாதிக்காரன் என்ன பார்த்தவொன்னே எழுந்து நின்று மரியாதை கொடுக்குறான், எனக்கு ராஜ மரியாதை, பெரியவர் வந்துட்டாரு, தலைவர் வந்துட்டாரு, நம்ம குழுவத்தினுடைய எஜமான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜாதி கவுண்டரு, நம்ம ஜாதி தலைவர் வந்துட்டாருன்ட்டு எனக்கு எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் காலில் விழுந்து கும்பிட்றான், அது மரியாதையா இருக்கு? அதை விட்டுட்டு நீ ஜாதி விடுங்கிறீங்க, அர்த்தமற்றதா தெரியலையா, எந்த அனுபவமும் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு மனசு கேள்வி கேட்குது. ஏனென்றால் அகங்காரத்தின் மரணம் பற்றிய பயம் மனசுக்கு வந்து, நானுங்கிற ஈகோவை வந்து விடவே விடாது. அந்த ஈகோவை வந்து ஏதேன்னு ஒரு இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கும், அது ஜாதியில வச்சிருக்கோம், எல்லாம் படிப்புல வச்சிருக்கோம், எல்லாம் பதவியில வச்சிருக்கோம், ஏதேனும் ஒரு விஷயத்துல, அல்லது ஆன்மீகவாதிங்கிறதுலயாவது வச்சுக்கிட்டு இருக்கும், எதுலையாவது ஒண்ணு ஈகோ மைண்ட் வச்சுக்கிட்டு இருந்தால்தான் மைண்ட் இருக்க முடியும், இல்லைன்னா மைண்ட் இருக்காது இல்ல. அப்ப இந்த பிரச்சனை அத்வைதத்துல இருக்கிற எல்லாருக்கும் இருந்தது, வித்யாரண்யர் போன்ற ஞானிகளும் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. அப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுமான்னா மாறாது. எல்லா காலங்களிலும் இந்த அத்வைதத்தை ஏத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க, இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்போ பகவான் ஆதிசங்கரருக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததானா? வந்தது. பகவான் ஆதிசங்கரரும் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டார். அவர் வந்து கௌடபாதருடைய வழியில இந்த உலகம் வெறும் தோற்றம்னு சொன்னவனே எவனும் கேட்கவே தயாரா இல்லை. வெட்டி பையன், உலகமே தோற்றம்னு சொல்லிட்டு சுத்துறான், இங்கெல்லாம் நம்ம எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆதிசங்கரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்போ ஆதிசங்கர் என்ன சொன்னார், நான் இதை நிரூபணம் பண்ணுறேன், எனக்கு யாராவது சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டாரு. அப்போ கோவிந்த் பகவத் பாதர் என்ன சொன்னார்னா, சரி ஒன்று பண்ணு, இங்கே காசிலேயே மிகப்பெரிய ஒரு பண்டிட் இருக்காரு, சான்ஸ்கிரிட் பண்டிட்டு, அவர் வந்து துவைதி, அவர் கடவுள் வேறு நான் வேறுங்கிறதுல தீவிரமாக இருக்காரு, நீ வேணா அவர்கிட்ட போய் உன்னுடைய விஷயத்தை சொல்லு, அவர் ஏற்றுக்கிட்டாருனா மக்கள் ஏற்றுக்குவாங்க மேக்ஸிமம், ஏன்னா அவரு தான் இந்த எல்லா கோயில்களுக்கும் மெயினான ஒரு மிகப்பெரிய ஆளு, அவர் சொன்னாதான் அந்த ஊர் மக்கள்லாம் கேட்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பண்டிட் அவர், சமஸ்கிருத புலவர், அவர்கிட்ட போய் பாருன்னு சொன்ன உடனே ஆதிசங்கரர் வந்து மண்டல மிஸ்ரர் அப்படின்னு அவர்கிட்ட போறாரு. அவர் மிகப்பெரிய துவைதி, அவர்கிட்ட போய் ஆதிசங்கரர் சொல்றாரு, இங்க இருப்பது இருப்பு மாத்திரமே, அதை நான் நிரூபிக்கிறேங்கிறாரு. அவர் சிரிச்சுட்டு, இருப்பது இருப்பு மாத்திரமேனா இங்க எனக்கு வேற எத்தனை கடவுள் இருக்கு, நான் எப்படி வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறேன், எத்தனை மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன், எவ்வளவு பூஜைகள் ஜபதபங்கள் புனஸ்காரங்கள் வேள்விகள் இதையெல்லாம் நான் வேத மந்திரங்கள் முழங்க அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட் ஓடிக்கிட்டு இருக்குது, நீ வந்து எதுவுமே இல்லை இருப்பது இருப்பு மாத்திரமே சொல்ற, நோனோ சான்ஸே இல்லைன்ட்டு தட்டி கழிக்கிறாரு. இல்லை நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும், இது வேணா நம்ம ஒரு சேலஞ்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் அது ஒரு பெரிய சபையில நடந்துதான் மண்டல மிஸ்ரரை ஆதிசங்கரர் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஆதிசங்கரோட சிஷியரா மாறுறாரு, அவர் தான் சுரேஸ்வராச்சாரியாருன்ட்டு நம்ம பார்க்கணும். அதாவது நான்கு பிரதான சிஷியர்கள் எல்லாம் ஆதிசங்கரர் இடத்துல ஒருத்தர் வராரு இல்லையா, அவருல மண்டல மிஸ்ரர்ன்ற துவைதி, அதாவது அவர் தான் மிகப்பெரிய ஆன்மீக பண்டிட்டு. அதனால ஒரு ஆதிசங்கரர் வந்து ஏதோ பக்திக்கு முன்னிறுத்தினார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் ஆதிசங்கரோடைய பக்தி பாடல்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆதிசங்கரே பாடினார் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா சௌந்தரிய லகரி மற்ற நூல்கள் எல்லாம் ஆதிசங்கரோடைய நிறைய பாடல்கள் எல்லாம் வந்து ஆதிசங்கரே பாடினதுங்கிற மாதிரி இங்க மக்களிடத்துல புகுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஒரு உண்மையை நான் உடைக்கிறேன், உங்களால ஏத்துக்கவே முடியாது. என்ன அப்படின்னா, ஆதிசங்கரர் வந்து அத்வைதத்தை மட்டும்தான் போதிச்சார், அவர் வந்து பக்தி பாடல்கள் எல்லாம் பாடவே இல்லை. ஆனா இடையில பக்தி பாடல்கள் எல்லாம் பாடி சில புலவர்கள், சில பாண்டித்யம் பெற்ற சமஸ்கிருத புலவர்கள் வந்து பக்தி பாடல்களை பாடி ஆதிசங்கரர் பேரை அதுல போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா பாப்புலாரிட்டியா இருக்கிற ஒரு நபருடைய பேரை போட்டா அதுக்கு மெஜாரிட்டியா இருக்குங்கிற மாதிரி போட்டுக்குவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஔவையார் மாதிரி நிறைய ஔவையார் வந்துருவாங்க. இது மாதிரி ஒரு ஒரு காலத்துலயும் ஒரு ஒரு பேரை சொல்லிக்குவாங்க, ஏன்னா இவங்க தான் ஔவையார் சொன்னது, இது இவங்க சொன்னது அவங்க சொன்னது அப்படின்ட்டு நிறைய இடைச்செருகல்கள் வந்துடும். அது மாதிரி ஆதிசங்கரோடைய பாடல்கள் நிறைய இடைச்செருகல்கள் இருக்கு. அதனால சௌந்தரிய லகரி வந்து ஆதிசங்கரர் தான் பாடினாரா அப்படின்னா அதுக்கெல்லாம் நோ ரெக்கார்டு. ஏன்னா ஆதிசங்கரர் பொறுத்த வரைக்கும் உலகம் தோற்றம் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சமுதாயத்துக்கு எடுத்து துவைதத்துல போன்னு சொல்லவே இல்லை. துவைதத்துல இருந்து அத்வைதத்துக்கு வா அப்படிங்கிறத தான் ஆழமா நிலைநாட்டுறதுக்காக ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போனாரு. ஆனா அவர் பக்தியை எதுக்கல, பக்தி மார்க்கத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே போய் அவர்களை சரிப்படுத்தினாரு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் வரும்போது கூட பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சியை வந்து பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப பலி கொடுத்துட்டு இருந்த கடவுளை வந்து சாந்தி தேவதையா மாத்தினாரு, அமைதி தேவதையா மாத்தி சாந்த ஸ்வரூபினியா மாத்தி இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் கோயில் வந்து காமாட்சி அம்மனை நம்ம வந்து வழிபாடு பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா அது ஆதிசங்கரர் தான் அதெல்லாம் செஞ்சாருன்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா துவைதிகளை வந்து டைரக்டா அப்படியே நீ அத்வைதத்துக்கு வான்னு சொன்னா வரமாட்டாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான சில வழிகாட்டுதல்களை செஞ்சாரு. ஆனா அதுக்காக பக்தி பாடல்கள் எல்லாம் எழுதினாரு அப்படிங்கறதெல்லாம் இவங்க கொஞ்சம் ஓவரா சேர்த்துக்கிட்டாங்க. அதனால அது கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த ஆதிசங்கர் பக்தி பாட்டும் பாடியிருக்காரு அத்வைதமும் சொல்லியிருக்காரா அப்படின்னா அப்படியெல்லாம் ஆதிசங்கர்கிட்ட எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அவரு தெளிவா தான் ஒரே விஷயம் அத்வைதத்துல தான் இருக்காரு. இடையில கொஞ்சம் நம்ம நிறைய நுழைச்சிக்கிட்டோம். அது என்ன காரணம்னா சான்ஸ்கிரிட்டினுடைய பேஸ்ல ஆதிசங்கரர் வந்ததுனால நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியாததுனால நிறைய பேர் சான்ஸ்கிரிட்ல இருக்கிற பாடல்கள் எடுத்து ஆதிசங்கரர் பாடினதுன்னு போட்டுக்கிட்டாங்க. அது இடையில இடைச்செருகல்கள் எல்லா நூல்களும் இருக்கு. ஒவ்வொரு நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய இடைச்செருகல்கள் வந்துடும், அது ஒன்றும் பண்ண முடியாது, அது எல்லா காலத்திலையும் உண்டு. அப்புறம் ரெண்டாவது, நம்ம இந்த அத்வைதத்துக்குள்ள ஏன் நிக்க முடியல அப்படின்னா அதிகாரி பேதம். அதிகாரின்னா என்னன்னா, இப்ப இந்த பாடத்தை இவர்கள் தான் படிக்க வேண்டும் என்று நம்ம தேர்ந்தெடுக்கிறது அவர்களை அதிகாரி என்று சொல்றோம். அதிகாரியில மூன்று வகை இருக்கு, மந்த அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி, மூன்று அதிகாரிகள். இப்ப மந்த அதிகாரி அப்படின்னா அவருக்கு வந்து அடிப்படையா பூஜை பக்தி தான் பண்ண தெரியும், வேற எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது, அவங்களுக்கு வந்து ஞானம்ங்கிற விஷயம் மாதிரி எல்லாம் பெரிய ஆத்ம ஞானத்தையோ அல்லது மண்டல மிஸ்ரருக்கும் ஆதிசங்கருக்கும் நடந்த மாதிரி மிகப்பெரிய பாண்டித்யமான சம்பவங்களும் அவங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. அப்ப எங்க அவங்களை கொண்டு போய் தொடணும்? ஒரு கிராமத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கிட்ட போய் பெரிய ஞான விஷயமெல்லாம் பேசி புரிய வைக்க முடியுமா? அவனுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்ன, தன்னுடைய குழந்தை மேல அன்பு வச்சிருப்பான், தன் மனைவி மேல அன்பு வச்சிருப்பான், அப்புறம் நான் வளர்த்துற ஆட்டுக்குட்டி மேல அன்பு வச்சிருப்பான். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி சின்னதா இருக்கும்போது அன்பு வச்சிருப்பான், பெருசான உடனே அதை வெயிட் பார்த்துக்கிட்டே இருப்பான், இவ்வளவு கிலோ ஏறுது ஏறுதுன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். நல்ல வெயிட் வந்தவொடனே இடைக்கு போட்டு காசு பண்ணிடுவான். அப்ப எங்க போச்சு அன்பு? இப்படிதான். அது காரணம் என்னன்னா அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு. அப்ப அவனை மாதிரி ஆட்களுக்கு இங்க என்ன கடவுள்னா என்னன்னா வேறாக இருக்கிறாருன்னு காட்டி கொடுத்து அந்த கடவுள் மேல ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணு, பக்தி பண்ணு, அதுக்கு இந்த மந்திரம் சொல்லு அப்படின்னு சில வழிமுறைகளை அவனை பக்குவப்படுத்துவதற்காக கொண்டு வந்த ஒரு பாதை தான் இந்த பக்தி பாதை. ஆனா உண்மையா இந்த பக்தி பாதை வந்து மன தூய்மைக்கான பாதை. கர்மகாண்டம் இதை ஒப்புக்கொள்ளுது. வேதத்தினுடைய இரண்டு முக்கிய காண்டங்கள்ல கர்மகாண்டம், ஞான காண்டத்துல நம்ம வந்து பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம்னு வேதத்துல ரெண்டு பகுதிகள் எடுத்திருப்போம். பூர்வ மீமாம்சம்ங்கிறது வேதத்தினுடைய முற்பகுதி, அதுல வந்து கர்மங்கள் செய்ய சொல்லும், அதுல பூஜைகள் ஜபதபங்கள் வேள்விகள் இதெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணணும், அதை யாரெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அதிகாரி பேதத்துல மந்த அதிகாரிக்கான வழியை தான் அந்த பூஜை ஜபதபங்கள் புனஸ்காரங்கள் பக்தி எல்லாமே. ஆனா மத்தியம அதிகாரி இருக்கான் இல்லையா, அவனுக்கு அடுத்த டெவலப்மெண்ட் கொடுத்துருவாங்க, உபாசனை தியானம். அவன் அடுத்த லெவலுக்கு வந்துருவான், கீழே பக்தி பண்ணி அவன் அடுத்தது சரி நான் கடவுள் ஜபம் பண்றேன் பூஜை பண்றேன், ஆனா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மனசு அமைதியாக மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து உபாசன மந்திரங்களை கொடுத்து தியானமும் கையில கொடுத்துட்டோம்னா அது மத்தியம அதிகாரிக்கான தேவை. ஆனா உத்தம அதிகாரின்னு ஒருத்தர் இருக்காரு, மூன்றாவது கேட்டகரி, அவருக்கு வந்து டைரக்டா ஞானம் கொடுத்தீங்கன்னா அப்படியே உள்ள போகும். ஏன்னா அவங்க எல்லாம் முற்பிறவிலேயே அந்த மந்த அதிகாரி நிலையும் கடந்திருப்பாங்க, மத்தியம அதிகாரி நிலையும் கடந்திருப்பாங்க. இந்த பிறவியில வந்த உடனே அவங்க பக்தியினால அவங்க மனசு ஈர்க்காது. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா பக்தி பண்ணுவாங்க, ஆனா ஒரு ஈர்ப்பு இருக்காது, எனக்கு என்னமோ பக்தி அவ்வளவா சாட்டிஸ்பாக்சன் ஆகல, கடவுளை என்னால உருவத்துல பார்க்கவே முடியல, என்னுடைய உள்ளம் வந்து அமைதியை தேடுது, ஆனந்தத்தை தேடுது, இது என்னமோ எனக்கு சூட் ஆகவே இல்லை இல்லை அப்படின்னு அவங்க மனசு உள்ள இருந்து எதையோ மறுப்புக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா அவங்க ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டாங்க அந்த மந்த அதிகாரி மத்திய அதிகாரத்துல இருந்து. அப்போ அவங்க டைரக்டா உத்தம அதிகாரியா மாறி நேரடியா இந்த அத்தியாத்ம ஞான பாடத்துக்குள்ள வந்துருவாங்க, அவங்க அமைதி ஆயிடுவாங்க, அவங்க இந்த பாடத்துல நிப்பாங்க, அவங்க தான் அத்வைதிகள். அப்ப இங்க வேதாந்தம் வந்து உத்தம அதிகாரி என்பவருக்கான பாடம், இங்க வேதாந்தமே உத்தம அதிகாரிகளுக்கான பாடம். ஆனா இங்க வர்றவங்க எல்லாம் நிறைய பேர் உத்தம அதிகாரிகளான இல்ல, மந்த அதிகாரிகளும் மத்திய அதிகாரிகளும் வந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா இந்த பாடம் அவங்களால ஏத்துக்க முடியல, மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப என்னன்னா அந்த பழைய வாசனைகள் வந்து அவங்கள நீக்க பண்ண விட மாட்டேங்குது, திருப்பி திருப்பி அவங்களை ஞான பாடத்துக்கு எதிராக வந்து பக்தியிலேயே போக சொல்லுது, பூஜை பண்ண சொல்லுது, ஜபம் பண்ண சொல்லுது, அப்புறம் தியானம் பண்ண சொல்லுது, இந்த மாதிரி எதுலையோ ஒரு ஆர்வத்தை காட்டி இழுக்குது. ஏனென்றால் அவர்களுடைய மனம் அவ்வளவு எளிதாக ஒப்புக்கொள்ளாது, அவர்கள் இன்னும் மந்த அதிகாரி அல்லது மத்தியம அதிகாரி நிலையில் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மத்திய அதிகாரி மந்த அதிகாரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பக்தியில் இருக்காங்க இல்லையா, அவங்க கர்ம காண்டத்துல எதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதுதான் சரின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கணும். விழிப்புணர்வு கொடுத்து பாருப்பா நீ பக்தியை பண்ற சரி, எந்த கடவுளை பக்தி பண்ற, அந்த கடவுள் மேல உனக்கு என்ன தேவை இருக்கு, என்ன நீ விரும்புற, அந்த அடுத்த நிலை என்ன, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துறியா, நீ வழிபடுகிற ஈஸ்வரன் யாரு, அந்த கடவுள் எங்க இருக்கிறாரு, அந்த கடவுளுடைய நிலைப்பாடு என்ன, அந்த அன்பு வந்து எப்படி அந்த கடவுள் இடத்துல மட்டும் நீ வைக்கிற, அப்ப வேற கடவுள் எல்லாம் கடவுள் இல்லையா, அப்படி இப்படி நம்ம கிட்ட சில கேள்விகளை தூண்டும் போதுதான் அவனுக்குள்ள சில சந்தேகங்களுக்கான விடை தேடுற ஒரு உத்வேகம் உற்பத்தி ஆகி அவன் ஞான பாதைக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு திறக்கப்படும். அது உடனே நடக்காது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும். அப்ப அதனால நம்ம டைரக்டா வந்து பக்தி எதிர்த்து பேசவே கூடாது, மூட பக்தியை மட்டும் சுட்டி காட்டலாம், சாஸ்திர சடங்குகளில மனசு சிக்கி கொண்டிருக்கிறத சுட்டி காட்டலாம். அதனால இங்க பக்தி என்பது அன்பு என்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அன்பு கடைசியில எங்க முடியும்னா பரம பிரேமை. நாரதர் பக்தி சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா சாதாரண பிரேமை இல்ல, பரம பிரேமை, பரமாத்மா தெய்வீக தன்மை இருந்த அந்த இறைவன் இடத்துல வைக்கின்ற அன்பு என்கிறது. அந்த அன்பு கூட கடைசியில என்ன சொல்லுதுன்னா தன்மயத்தான் சொல்லுது, தன்மயத்தான இயக்கத்துவம், அதாவது ஒன்றாய் கலந்த நிலை. அந்த அன்பு கூட இறுதியில் நான் வேறு அவன் வேறு என்ற இருமைகளற்ற ஒருமை நிலை, அந்நியமில்லா பக்தி, அனன்ய பக்தி என்று பெயர். பக்தியிலேயே வந்து மிக உயர்ந்த பக்தி எதுன்னா அந்நியமில்லாத பக்தி. நான் வேறு இறைவன் வேறு என்ற அந்நியமில்லாத அன்பு என்று பேர் மாத்திக்கங்க. இப்ப இன்னைக்கு இருந்து நீங்க பக்திங்கிறது பதிலா அன்புன்னு பேர் வச்சுக்கோங்க. இப்ப மனைவி இடத்துல கணவன் இடத்துல நீங்க பக்தி வைப்பீங்களா அன்பு வைப்பீங்களா? அன்பு வைப்பீங்க. ஏன் கணவன் இடத்துல பக்தி வைக்க வேண்டியதான? தினமும் கணவன் காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு கணவன் கால பாலபிஷேகம் தேனாபிஷேகம் எல்லாம் பண்ணி சந்தனம் போட்டு குங்குமம் போட்டெல்லாம் வச்சு அவர் காலில் மூணு தடவை விழுந்து விழுந்து கும்பிடலாம்ல, ஏன் முடியல? அல்லது மனைவி மேல அதீத அன்பு வச்சிருக்கிற கணவன் வந்து மனைவி காலை தொட்டு தொட்டு கும்பிட்டு மனைவி காலை கழுவி விட்டு சந்தன போட்டெல்லாம் வச்சு கும்பிடலாம்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்னா அன்புன்னா உரிமையும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா புரிஞ்சுக்கணும். அன்புன்னா உரிமை இருக்கு. நான் வேறு அவர் வேறு கிடையாது, அவரும் நானும் ஒன்று தானே அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் அதிகமாயிடுது. நமக்கு வேற அவரை பார்க்கல, அவருக்கு வேற நான் பார்க்கல. ஆனா பேசும்போது பழகும் போது வேறு வேறா தெரிஞ்சாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேரும்போது நல்லா யோசனை பண்ணி பாருங்க, சேரும்போது ஒன்றாகி விடுகிறார்கள். அங்க இருமைகளே கிடையாது. ஏன் அங்க இருமைகள் கிடையாது? அங்க உடல் கடந்த நிலை, உணர்வை பிடிச்ச நிலை. ரெண்டு பேரும் உணர்வை பிடிச்சதுனால உடல்லே தெரியல, அங்க உணர்வு மாத்திரம் தெரியுது. அப்ப அந்த நிலையில ஒன்றாகி விடுகிறார்கள். அங்க கணவன் கால மனைவி பிடிக்கலாம், மனைவி கால கணவன் பிடிக்கலாம். ஆனா நடைமுறையில வெளியே நாலு பேர் நிற்கும் போது கணவன் கால மனைவி பிடிக்கிறதோ மனைவி கால கணவன் பிடிக்கிறதோ பாக்குறவன் என்ன நினைப்பான்? கேவலமால பேசுவான் அப்படின்னு மைண்டு சொல்லுது பாத்தீங்களா. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லாம் மைண்டினுடைய பிளேன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு சொல்றேன், ஏன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ வரணும் இல்லையா. அப்ப இங்க அன்பு அப்படின்னா என்னன்னா நான் வேறு அவள் வேறு அல்ல, நான் வேறு அவன் வேறு அல்ல, நாம் இருவரும் ஒருவரே அப்படின்னு எப்ப புரியுதோ அது உண்மையான அன்பு, தூய அன்பு, பரம பிரேமைன்னு பேர் அதுக்கு. அந்த பரம பிரேமை மேல நீங்க வைக்க வேண்டிய அன்பு தான் இங்க இறைவன் மேல வைக்கிற அன்பு. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சிலையின் மேல வைக்கிற அன்பு கிடையாது. அன்பு பிரேமை அப்படின்னா அது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட, உணர்வு சம்பந்தப்பட்ட எமோஷனல் பாயிண்ட் தான் அன்பு. அந்த அன்பை நீங்க கொண்டு போய் ஏதோ ஒரு கல் சிலையில காட்டிக்கிட்டு இதுதான் எனக்கு கடவுள் அப்படின்னு அதுக்கு விக்கிரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது சேஞ்சஸ் வருமானா? ஒரு சேஞ்சஸும் வராது. ஏன்னா அதெல்லாம் அஜ்ஞானம், அறியாமை காரணம். அந்த அன்பை வந்து நீங்க எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா செய்கிறீங்கிறது தான் உங்களுடைய உண்மையான இறைநிலையை அனுபவமாக்க முடியும். அதைதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அதை வந்து இங்க அருமையா சொல்ல போறார் நாரதர். வந்து நாரத பக்தி சூத்திரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பக்திக்கே உதாரணமாக இருக்கின்ற நாரத மகரிஷியினால் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய நூல் இது. இந்த நூல்ல 5 அதிகாரங்கள் இருக்கு. இந்த நூல்ல வந்து 5 அத்தியாயங்கள், 5 அதிகாரங்கள். இந்த 5 அதிகாரங்களும் சாதகர்களை அன்பு என்றால் என்ன என்று உணர்ந்து கொண்டு அந்த உயரிய அன்பிலே தானும் இந்த உலகமும் தானும் மற்றவர்களும் வேறு வேறு அல்ல, எல்லாம் நானே என்ற அந்நியமில்லாத ஒரு அன்பிற்கு அழைத்து செல்லுகின்ற உயர்பரிமாண பக்தி, உயர்பரிமாண அன்பை உபதேசிக்கின்ற நூல் இந்த நாரத பக்தி சூத்திரம். ஏன்னா இறைவன் வந்து அறிவு, ஆத்மா, அன்பு, பிரக்ஞை, பிரம்மம் அப்படின்னு பல பேர்களால் அழைக்கப்பட்டாலும் அது ஜடஸ்வரூபம் கிடையாது, அது கல்லு கிடையாது. இறைவன் வந்து கல்லு கிடையாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அது உணர்வு. இறைவன் என்பவன் உணர்வு மயம். பிரஜானம் பிரம்மா வேதம் சொல்லுது, பிரஜானம் பிரம்மா, பிரஜையே இறைவன் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப உணர்வே இறைவன் சொல்லும் போது நீங்க உணர்வு இல்லாத ஒரு கல்லு கிட்ட போய் இதான் கடவுள்னு சொல்லி வழிபாடு பண்றதல்ல பக்தி. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் உணர்வாய் இருக்கிறான் என்று உயிர்களிடத்திலே காட்டுகின்ற அன்புதான் பக்தி. அதைத்தான் இங்க நாரதர் சொல்ல போறாரு. ஏன்னா நாரதர் ஏதோ நாராயணனை வழிபடுங்கன்னு சொல்லல. நாராயணனை வழிபடுங்கன்னு சொல்ற நாரத பக்தி சூத்திரத்தை ஒரு நாராயண பக்தன் வேணா சொல்லிக்கிட்டு இருப்பான். அது அவர்களே அவர்களுக்கு சாதகமா வேணா திருத்தி மருவி, இப்ப எப்படி ஆதிசங்கரர் இந்த நூலை எழுதினார் அந்த நூலை எழுதினார்ன்னு புருடா விட்டுக்கிட்டு சுத்துறாங்களோ, அது மாதிரியே இங்கேயும் வந்து நாராயணனுடைய பக்தர் தான் நாரதர் அப்படிங்கிற மாதிரி புருடா விட்டு சுத்திர கூட்டம் இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் இங்க இல்லை. இங்க நாராயணன்கிற வார்த்தைக்கே நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து புரியாம இவங்க நாராயணன்னா ஏதோ விஷ்ணு சங்கு சக்கரதாரி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு தேவதை, உருவ வழிபாடு தேவதை. ஆனா நாரதர் சொல்றது உருவமற்ற உணர்வின் பக்தி, அன்பின் பக்தி, அன்பே பக்தி என்று சொல்கிறார். அது நாரதர் மட்டுமல்ல, திருமந்திரமும் சொல்லிச்சு. நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆகவே அன்பு என்றால் என்ன என்று இந்த நாரத பக்தி சூத்திரம் நமக்கு காட்டி கொடுத்து, அந்த அன்பு தனக்காகவே செய்யப்படுகின்ற அன்பு, நான் செலுத்துகின்ற அன்பு என்னுடைய இருப்பின் நிமித்தம் நான் செலுத்துகின்ற அன்பு, அந்த அன்பு அந்நியமில்லாத அன்பு, அதுவே அனன்ய பக்தி, அந்நியமில்லாத பக்தி என்று ஆன்மீகத்தின் மிக உச்ச நிலையான பிரேமை மற்றும் அத்வைத அனுபவம் வரை கொண்டு செல்லுகின்ற ஒரு அருமையான நூல் தான் இந்த நாரத பக்தி சூத்திரம். இதுல மொத்தம் 84 சூத்திரங்கள் இருக்கு. இந்த நாரத பக்தி சூத்திரத்துல நம்ம 84 சூத்திரங்கள் பார்க்க போறோம். சும்மா ஒவ்வொரு லைன் தான், நம்ம ரொம்ப வருஷ கணக்கெல்லாம் ஆகாது, ஒரு மாசத்துல முடிச்சிடலாம். அடுத்த மாசம்தான் பஞ்சதசி போக போறோம். அப்ப இந்த 5 அத்தியாயங்கள்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அத்தியாயம் வந்து பரபக்தி ஸ்வரூபத்தை பத்தி பேசுது. பரபக்தி ஸ்வரூபத்துல முதல் ஒரு 24 ஸ்லோகங்கள் இருக்கும், 24 சூத்திரங்கள். அது பக்தி என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்விக்கான பதிலை நமக்கு கொடுக்கும். இங்கு நாரதர் வந்து பக்தினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்கிறார், ஒரு வரையறை வைத்திருக்கிறார், அதை வந்து காட்டி கொடுப்பார். இந்த 24 ஸ்லோகங்கள்ல பக்தியினுடைய வரையறை பார்க்கிறோம். அது உலக ஆசைகளுக்கு எதிரான ஒரு நிலை கிடையாது. அந்த உலக ஆசை என்பது இங்கு அடைய வேண்டிய இலக்கிற்கான அனுபவம் என்பதை காட்டி கொடுக்கிற ஒரு அற்புதமான பரபக்தி ஸ்வரூபத்தை 24 சூத்திரங்கள்ல காட்டி கொடுப்பார். அடுத்தது 25-33 ஸ்லோகம் வரைக்கும் பரபக்தி மகத்துவத்தை பத்தி பேசுறார். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பரபக்தியினுடைய ஸ்வரூபம் என்னன்னு காட்டி கொடுப்பார். ரெண்டாவது ஒரு 25-33 ஸ்லோகம் வரைக்கும் பரபக்தியினுடைய மகத்துவம் என்ன, ஏன் பக்தி உயர்ந்தது, அதாவது கர்மம் ஞானம் யோகம் போன்ற மற்ற விஷயங்களை விட ஏன் எடுத்த உடனே ஒரு சாதகனுக்கு பக்தி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இதுல சொல்லுவார். ஏன்னா எடுத்த உடனே ஞானத்தை கொடுத்துட முடியாதுங்கிறதுனால இங்கு பக்தி மட்டும்தான் முதல்ல கொடுக்கணுங்கிற அடிப்படை விஷயம் இதுல பாக்குறோம், 25-33. அப்புறம் பக்திக்கான சாதனங்கள் சொல்லுவார், அந்த பக்தி எப்படி செய்யணும், அதுக்கான சாதனை என்ன அப்படிங்கிறத 34 ஸ்லோகத்திலிருந்து 50 ஸ்லோகம் வரைக்கும் இந்த பக்தி என்றால் என்ன, அந்த பக்தியினால் அடையக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு சில வழிமுறைகளை அழகா சொல்லி கொடுப்பார். அது 34 ஸ்லோகத்திலிருந்து 50 ஸ்லோகம் வரைக்கும் அது பக்தி சாதனங்கள். இது 3 அத்தியாயம். அடுத்து 4 அத்தியாயம் பிரேம நிர்வச்சனம், அதுதான் பக்தியினுடைய உச்சம். 4 அத்தியாயம் வந்து என்னன்னா 51 ஸ்லோகத்திலிருந்து 66 சூத்திரம் வரைக்கும் சொல்லுவார். அதுல என்ன சொல்லுவார்னா, பக்தியின் உச்சம் என்ன தெரியுமா, பிரேமை அப்படிம்பாரு. பிரேமைனா அன்பு அப்படின்றவாரு. அப்ப இங்க பக்தி என்றால் சாதனை அல்ல, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அனுபவம், அதுவே தன்மயம் அப்படின்ட்டு, அதுவே அத்வைதம் அப்படிங்கிறத பிரேம நிர்வச்சனத்துல 51 ஸ்லோகத்திலிருந்து 66 சூத்திரம் வரைக்கும் பிரேம நிர்வச்சனத்தை சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பக்தியினுடைய மகிமை, இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் செலுத்துவதனாலே என்ன வரப்போகுது, என்ன மகிமைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 67 சூத்திரத்திலிருந்து 84 சூத்திரம் வரைக்கும் பேசுவார். அது ஒரு பக்தனின் மனநிலையில் உண்டான தெளிவு, ஒரு புரிதல் நிலை வந்து அங்க புரியும். அந்த 84 ஸ்லோகத்துல நல்ல கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். அப்பதான் இங்க வந்து உண்மையான அத்வைதம் புரியும். அந்த நிலையில தான் நாம வந்து மகா வாக்கிய உபதேசத்துக்கே போகணும். இப்ப போய் நான் தத்துவம் மசின்னு சொன்னா, நீங்க இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு நீங்க கடவுள் வேறு நான் வேறுன்னு திருப்பி நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, நீங்க கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு தான் இருக்க போறீங்க, அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதனால இங்க புரிஞ்சுக்கிங்க, பக்தினா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஞானத்துக்குள்ள பயணிக்கலாம். அப்ப இங்க 84 ஸ்லோகத்துல வேறுபாடு இல்லாத இறைவன், உலகமே இறைத்தன்மையாக இருக்கின்ற உண்மை நிலை, அப்புறம் காலம் கடந்த அந்த அற்புதம், அது எல்லாம் எங்க இருக்கு, எல்லாம் நம்முடைய உள்ளத்துல உணர்வா இருக்குது, அதுவே அன்பின் முழுமை அப்படின்ட்டு, அந்த பக்தி தான் அன்பு, அந்த அன்புதான் பரமன் என்று அருமையா இங்க நிரூபணம் செய்யறார். இந்த நிரூபணத்துக்கான எவிடன்ஸ் வந்து திருமலருடைய திருமந்திரமும் அழகா சொல்லுதுதான் அந்த திருமந்திர பாடல். அந்த திருமந்திர பாடல் மீண்டும் இங்க தமிழ்ல இருக்கிற பாடலை நான் ஞாபகப்படுத்துறேன். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பு வேற சிவம் என்பது வேற என்று அறிவில்லாதவர்கள் சொல்வார்கள். அன்பே சிவமாய் ஆறும் அறிகிலார், அந்த அன்புதான் இறைவனாக பிரம்மமாக சிவமாய் இருக்கிறது என்பது யாருமே தெரிஞ்சிக்காம இருக்காங்க. அன்பே சிவமாவதை யாரும் அறிந்த பின், அந்த அன்புதான் சிவமாய் இருக்குதுன்ட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்ட பின்பு அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே, அந்த அன்புதான் சிவம் என்று அந்த அன்பிலேயே இருந்து அந்த சிவமாக மாறி இருப்பார்கள் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது இல்லையா. அப்ப இங்க அத்வைத மந்திரம்தான் இல்லையா? அப்ப நான் வேறு கடவுள் வேறுங்கிற அந்த டுவாலிட்டி போயிடுதா இல்லையா? இதுதாங்க பக்தி. பக்தியும் வேற இல்ல, ஞானமும் வேற இல்ல. ஞானம் வேற பக்தி வேறன்ட்டு ஞானி சொல்லக்கூடாது, வேதாந்தம் படிச்சவன் சொல்லக்கூடாது. ஆனா பக்தி வேற ஞானம் வேறன்ட்டு யார் சொல்லுவாங்கன்னா பக்தியில் இருக்கிறவன் சொல்லுவான். கோயில் கோயிலா போயிட்டு இருக்கிறவன், ஏங்க அது ஞானம் எல்லாம் நமக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுங்க, நமக்கு சிவபெருமான் தான் கடவுள், அவரை பிடிச்சா போதும் என்னுடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் வந்துடும், எனக்கு பெருமாள் தாங்க கடவுள், அவரை பிடிச்சா போதும் அப்படின்ட்டு இருமைகள்ல ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இங்க உரிமை நிலையை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்க அன்பு அத்வைதம் என்பது இரண்டல்ல அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நாரத பக்தி சூத்திரம் அழகாக விளக்க போகுது. பக்தினா அன்புன்னு தெரிஞ்சுக்குங்க, அன்புனா கரைதல்னு தெரிஞ்சுக்கிங்க. அன்புக்கு விளக்கம் வேணும் இல்லையா, பக்திக்கு விளக்கம் அன்பு. அன்புக்கு விளக்கம் என்னன்னா கரைதல். கரைதல்னா நான் வேறு நீ வேறுன்னு ரெண்டு இல்லை, ஒன்னாயிடுது. அந்த எந்த இடத்துல அந்த ரெண்டு கரைஞ்சி போகுது, டுவாலிட்டி கரைகிற நிலை என்ன அன்புல? தாய்சேய் உறவு, கணவன் மனைவி உறவு. அதாவது ரொம்ப அன்பா இருக்கிற கணவன் மனைவி பத்தி நான் பேசுறேன், அன்பா இருக்கிற தாய்சேய் உறவை பத்தி பேசுறேன். இன்றைக்கு விதிவிலக்கான கணவன் மனைவி, விதிவிலக்கான தாய்சேய்கள் இருக்கிறாங்க, அதை நான் சொல்லலை. ஒரு அம்மாவே பெத்த குழந்தைய கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொள்றா கள்ளக்காதலுக்காக, தாயே சேய கொள்ளக்கூடிய அளவுக்கு மனநிலை வாய்ந்த தாய்கள்லாம் இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் கணவனுக்கு விரோதமா வாழக்கூடிய மனைவி, மனைவிக்கு விரோதமா வாழக்கூடிய கணவன் இந்த காலத்துல இருக்காங்க, அதை பத்தி நான் பேசல. உண்மையான அன்பு வைத்திருக்கிற கணவன் மனைவி, உண்மையான அன்பு வைத்திருக்கிற தாய் சேய் உறவுல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அங்க அன்புன்னா என்ன? இருவர் கிடையாது, ஒருவர் தான். அதுக்கு விளக்கமும் கிடையாது, அங்க உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் அது. அதுக்கு டெபினிஷன் கிடையுமா? ஏங்க உங்க பையன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, எத்தனை கிலோ இருக்கும், ஒரு 2 கிலோ வச்சிருப்பீங்களா, 5 கிலோ வச்சிருப்பீங்களான்னு கேட்டா அந்த அன்புக்கு ஏதாவது வெயிட் போட்டு நம்ம கணக்கு சொல்ல முடியுமா, இல்ல மீட்டர்ல அளந்து சொல்ல முடியுமா? அளவீடுக்கு பொருந்தாது. ஏனென்றால் அது நம்ம உள்ளத்தில் உணர்கின்ற அன்பு. அப்போ கரைதல் அப்படின்னா என்ன? அத்வைதம் தான், வேற என்ன? அத்வைதம் தான் கடைசியில ஒன்றுமே இல்லை, இருப்பு மாத்திரமே இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் கரைஞ்சி அந்த தன்னிருப்பில் தான் நிலை பெறுகின்ற உயர்ந்த அனுபவம், அதுதான் அத்வைத அனுபவம். அதுக்குத்தான் நம்ம போறோம், அதுதான் பக்தியினுடைய உச்சம், அத்வைதத்தினுடைய வெளிப்பாடு தான் அன்பு. அப்ப இந்த நூலை நம்ம எப்படி அணுகணும், இந்த நூலை அணுகுவதற்கான சரியான வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டா, சிரவணம், மனநம், நிதித்தியாசனம். சாஸ்திரத்தை, நாரத பக்தி சூத்திரத்தை நன்றாக கேட்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். அடுத்தது சிரவணத்துக்கு அடுத்தது மனநம். மனநம் என்றால் கேட்டவற்றில் சந்தேகம் தெளிவர தெளிந்து விட வேண்டும். ஓ இப்படிதான் சொல்லியிருக்காரு, இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின், சிரவணம் மனநம். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னா அந்த கற்றுக்கொண்ட விஷயத்துல சந்தேகம் தெளிந்து விட்டது, இனி நான் அதன்படி வாழப்போகிறேன், நடைமுறையில் நான் என் வாழ்க்கையை இப்படித்தான் வாழவிருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையே மாற்றிக்கொள்வது, அதுக்கு பேர் தான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்ப இங்க சிரவண மனன நிதித்தியாசனம் என்பதை நீங்கள் சரியாக செய்துவிட்டால் இறை அனுபவம் உங்களுக்கு நேரடி அனுபவம், வேற யாரும் மீடியேட்டர் தேவை கிடையாது, நீங்களே டைரக்டா ஐஎம்னஸ், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா அது நீங்க ஏதோ நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காஃபி சாப்பிட்டுட்டு ஆஹா பேஸ் பேஸ் என்ன மனம் என்ன திடம்னு சொல்ற மாதிரியோ, அல்லது வேற ஏதாவது லட்டு சாப்பிட்டுட்டு ஆஹா என்ன ஒரு நெய் மனம் என்ன ஒரு இனிப்பு சுவைன்னு சொல்ற மாதிரியோ இருக்காது. ஏனென்றால் அது உள்ளம் சார்ந்த உணர்வு மயம். ஏன்னா தாய்சேய் உறவுக்கு வந்து ஏதாவது டேஸ்ட் இருக்கா? அம்மாவும் குழந்தையும் அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சிக்குவாங்க, அதுக்கு ஏதாவது டேஸ்ட் இருக்கா? அவ்வளோதான், ஏங்க நீங்கள் ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி கொஞ்சி முத்தம் கொடுத்துட்டீங்களா அந்த குழந்தைக்கு, அது எப்படிங்க, அதில் என்ன டேஸ்ட் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டால் அம்மா சொல்லுவாள்? அல்லது அந்த குழந்தை சொல்லுமா? நோ சான்ஸ். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் அப்படியே கணவனும் மனைவி கட்டி பிடிச்சி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன டேஸ்ட் அனுபவிச்சிங்கன்னு மற்றவங்க கேட்டால் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ என்னன்னா, அவங்கவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இறைவன், அந்த அனுபவம் தான் கடவுள், அந்த அனுபவமே நான் தான் என்றான்னு கண்ணதாசன் பாடலை இந்த இடத்துல கொண்டு வந்து பொருத்திக்கிங்க. அப்ப இந்த நூல் என்னன்னா, ஏதோ தர்க்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நூல் கிடையாது. இந்த நூல் வந்து நம்முடைய உண்மை நிலையை உணர்ந்து ஆத்மார்த்தமான அன்பில் வாழ்வது, வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை காட்டி கொடுக்க போது, அது சாதகனை மிக உயரிய பரம பிரேமையில் நிறுத்தி வைக்கப் போகிறது என்பதை நாம் இந்த நாரத பக்தி சூத்திரத்துல பார்க்க போறோம். இன்றைக்கு அறிமுக உரை, நாளைக்கு சனிக்கிழமை எப்பயுமே கிளாஸ் இருக்காது. பட் இந்த நாரத பக்தி சூத்திரம் தொடங்கிட்டதுனால நாளைக்கு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். சண்டே லீவ் விட்டுட்டு மண்டே இருந்து எகெயின் வந்து நாரத பக்தி சூத்திரம் கண்டினியூ ஆகும். ஏன் நாளைக்கு வைக்கிறேன் அப்படின்னா, அடுத்த வாரம் சனி ஞாயிறு கிடையாது, இந்த வாரம் தொடங்கினதுனால வெறும் இன்ட்ரடக்ஷனோட நிறுத்திட்டா அப்படியே டச் விட்டுடும். அதனால ஒரு ரெண்டு மூணு சூத்திரங்கள் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ரெண்டு மூணு சூத்திரங்கள் நாரத பக்தி சூத்திரத்துல கிளாஸ் இருக்கு, வந்துருங்க. சனிக்கிழமை உண்டு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. அப்போ இன்றைக்கு நேரம் கருதி இந்த அறிமுக உரையோடு வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாளைய வகுப்பிலே நாரத பக்தி சூத்திரம் தொடங்கும். 5 அத்தியாயங்கள், 84 சூத்திரங்கள். நன்றி. ஓம் தத்சத்.